நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. அறிவியல் அறிவோம்.
நேயர்களே, அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சியில் இன்று உணவுப் பொருட்களின் மேல் விவர குறிப்பிடுதல் என்ற தலைப்பில் விளக்கம் அளிக்கிறார் நமது பல்கலைக்கழக ஆராய்ச்சி மாணவர் த. அருள்செல்வம் அவர்கள்.
சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் வந்து நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, உணவுப் பொருட்கள்லாம் வந்து சந்தையில் வித்துட்ருக்காங்க இல்லையா. நம்ம கடையில் போனோம்னா உணவுப் பொருட்கள் வந்து நிறைய ஏகப்பட்டது இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து துரித உணவுன்னு சொல்கிறாங்களே, ரெடி டு ஈட். ஏன்னா வீட்டில் எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க, சமைக்கிறதுக்கு வந்து அதிக நேரம் செலவு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடிமேடாக கிடச்சா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. அதனால் அதை கருத்தில் கொண்டு உணவு பதப்படுத்தும் தொழில் நிறுவனங்கள் அதிகமாக உணவுப் பொருட்களை வந்து உற்பத்தி செய்து இன்றைக்கி விற்பனை செய்துட்ருக்காங்க. நம்ம கடைகள்லேயே நம்ம அதிகமாக இது மாதிரி பொருட்கள்லாம் நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி பார்க்குறப்ப அதில் வந்து லேபிள்னு சொல்லிட்டு பார்த்துருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உணவுப் பொருள் எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து சில விவரங்கள்லாம் வந்து அச்சடித்து விற்பனை செய்துட்ருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அந்த விவரக்குறிப்பு லேபிள்னு சொல்கிறாங்க இல்லையா, அதாவது எப்படின்னா சிப்பமிடும் பொருள் பேக்கேஜிங் மெட்டீரியலில், அதாவது உணவுப் பொட்டலங்களின் மீது அச்சடிக்கப்பட்டிருக்கும் விவரங்கள் என்னென்ன இருக்கணும், அது ஏன் வந்து அது விவரங்கள் இருக்கணும் அப்படின்ற ஒரு தகவல் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம கடைக்கு போகிறோம், பால் பவுர் வாங்குறதுக்காக கடைக்கு போகிறோம். அங்கே போனோடனே நம்ம கடைக்கார்ட்ட வந்து பால் பவுர் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கிட்டு வந்துடுறோம். அதில் வந்து நம்ம ஒரு விஷயம் கூட அதில் பார்க்குறதே கிடையாது. அதாவது எப்படின்னா, நான் எல்லாத்தையும் சொல்லலை, பெரும்பாலானவர்கள் வந்து இப்படி தான் செஞ்சிட்ருக்கோம், என்னையும் உட்பட நானும் அப்படி தான் சில நேரங்கள்லாம் செய்கிறேன். நான் போய் எதுவுமே பார்க்குறதே கிடையாது. கடைக்கார்ட்ட வந்து பால் பவுர்னு கேட்டோம்னா ஏதோ ஒரு பவுடரை எடுத்து கொடுக்குறாங்க. நம்ம அது வந்து உண்மையிலே அதில் என்னென்ன தகவல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆராய்ந்து பார்க்கறது கிடையாது. ஆனால் இது வந்து ஒரு தவறான செயல். நம்ம வாங்கி உண்ணக்கூடிய உணவு வந்து அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். ஏன்னா வச்சுங்களேன், உணவுப் பொருளுங்கிறது ஒரு சென்சிட்டிவ் மெட்டீரியல். அதாவது எப்படின்னா ஒரு சின்ன நச்சுப் பொருள் கலந்துருந்தா கூட நம்மளுக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணக்கூடும், உடல் உபாதைகள், அதனால் ஏற்படக்கூடிய நோய்கள்லாம் நிறைய இருக்குது. அதனால் அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு நம்மளுக்கு தேவை. இப்போ வந்து அரசாங்கங்களே வந்து உணவுப் பொருள் தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு வந்து சில வரிமுறைகள்லாம் வந்து வகுத்து கொடுத்துருக்காங்க. ஒரு உணவுப் பொருள் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த முக்கியமான விஷயங்கள் கண்டிப்பாக அந்த உணவுப் பொட்டலங்கள் மீது அச்சடித்து விற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி செய்யலை, ஒரு உணவு நிறுவனம் வந்து சொன்ன விவரங்கள் எல்லாம் வந்து பின்பற்றாமல் அவங்க பொருட்களை விற்பனை செய்தால் சட்ட ரீதியாக தண்டனைகள் கிடைக்கும். இன்றைய காலகட்டத்தில் தற்போது நிலைமை பார்த்திங்கன்னா இதனால் நிறைய உயிரிழப்புகள் கூட நடந்திருக்கு. நிறைய நம்ம பிரச்சனைகளை நடைமுறை வாழ்க்கையில் சந்திச்சுட்டு வர்றதுனால அரசாங்கங்கள் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப முயற்சி செய்து ஒரு வழிமுறை படித்து வச்சுருக்காங்க. இன்றைக்கி என்னன்னு சொல்லிட்டு அந்த தகவல்களை நம்ம பார்ப்போம். பார்க்குறதுக்கு முன்னாடி நுகர்வோர் விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அது என்னென்னா, நாம் பயன்படுத்துகிற பொருட்கள் எந்த பொருளாக இருக்கட்டும், அது உணவுப் பொருள்னு மட்டும் கிடையாது, நம்ம எந்த பொருள் பயன்படுத்தினாலும் பயன்படுத்தும் பொருட்கள் மற்றும் சேவைகள் குறித்து நம்ம பயன்படுத்த போகிற, இப்போ ஒரு லேப்டாப் நம்ம பயன்படுத்துகிறோம்னு வச்சிங்களேன், மடிக்கணினி நம்ம வந்து உபயோகப்படுத்த போகிறோம், அது என்னென்ன நன்மைகள் தருது, அது எந்தெந்த நிறுவனங்கள் தயாரிக்கிறாங்க, அது ஏன் வந்து நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு அந்த அதை பற்றின ஒரு அறிவு வேணும் இல்லையா. சின்ன தகவல்கள் தெரிந்தால்தான் அதை நம்ம முழுமையாக நம்ம பயன்படுத்த முடியும். அதுக்கப்புறம் நுகர்வோருக்குன்னு சில உரிமைகள்லாம் இருக்குது. இப்போ நம்ம வந்து நம்மளோட பணத்தை தான் செலவு பண்ணி, எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம பணத்தை செலவு பண்ணி தான் நம்ம வாங்குகிறோம் அப்படின்றப்ப நம்மளுக்கு வந்து அந்த உரிமைகள் இருக்குது. யாரும் நம்மளை வந்து நம்மளோட பணத்தை வந்து வாங்கி கொண்டு ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கங்கள் வந்து சீரிய முயற்சியின் மூலமாக சொல்கிறாங்க. அது இல்லாமல் நம்மளே ஒரு நுகர்வோராகவே அடிப்படையாகவே சில தகவல்கள்லாம் நம்மளுக்கு தேவை. ஃபுட் லேபிளிங் அப்படின்னு என்ன சொல்கிறோன்னா, தமிழில் விவர குறிப்பிடுதல் அப்படின்னு சொல்லிட்டு நான் மொழியாக்கம் செஞ்சேன். நான் செஞ்சது இது விவர குறிப்பிடுதல்ங்கிறது வந்து ஒரு அந்த பொருளை விளக்குறதா இருக்கிறதுனால நான் வந்து விவர குறிப்பிடுதல்னே சொல்கிறேன் லேபிளிங்க்கு. இது எதுக்கு நம்ம இது பண்ணுறாங்கன்னா, நுகர்வோர் தாங்கள் வாங்கும் உணவுப் பொருட்களின் முழுமையான விகிதாச்சாரணத்தை தெரிந்து கொள்வது. இப்போ வந்து நான் ஒரு கோதுமை மாவு வாங்க போகிறேன்னு வச்சிங்களேன், கோதுமை மாவுங்கிறது வந்து கோதுமையில் அரைச்சி அது மாவை பொடி பண்ணி விற்கணும். அதில் வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்குது, என்னென்ன கோதுமை மாவில் வந்து எதுவும் கலப்படம் பண்ணியிருக்காங்களா, இல்லை வெறும் பியூராக கோதுமை மாவு ஒண்டிந்தான் விற்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறது. அப்புறம் வந்து உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் ஏதாவது நம்ம வாங்குகிற பொருளில் கலந்துள்ளதா என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளவும், அதுக்கப்புறம் உணவு பாதுகாப்பை நிலைநிறுத்தவும், நுகர்வோர் விரும்பும் பொருட்களை விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் தெரிவு செய்து கொள்ளவும், உணவுப் பொருட்களின் மேல் விவர குறிப்பிடுதல் வந்து அரசாங்கத்தால் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இப்போ வந்து நான் ஒரு நுகர்வோர், நான் ஒரு பொருள் வாங்குகிறேன் அப்படின்னு வச்சிங்களேன், என்னோடய விருப்பத்திற்கு ஏற்றாப்போல் நான் வாங்கிக்கல முடியும்ல. இப்போ ஒரே பொருளே நிறைய நிறுவனங்களை தயாரித்து வித்துட்ருக்காங்கன்னு வச்சிங்களேன். இப்போ வந்து ஒரு சத்து மாவு, உடலுக்கு ஊட்டத்தை அளிக்கக்கூடிய சத்து மாவு மார்க்கெட்டில் வித்துட்ருக்காங்கன்னு வச்சிங்களேன். அந்த சத்து மாவே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கம்பெனிகள் வந்து உற்பத்தி செய்து வித்துட்ருக்காங்க இல்லையா. அவங்க வந்து ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு விகிதாச்சாரத்தில் சில மூலப்பொருட்களை சேர்த்து சுவையை வந்து கொஞ்சம் மாற்றி அமைத்து உற்பத்தி செய்கிறாங்க. ஆனால் எந்த சுவை எந்த இது வேணும் அப்படிங்கிறது வந்து என்னோடய விருப்பம் தான். நான் ஒரு நுகர்வாராக நான் போய் பொருள் வாங்குறேங்கிறது வந்து அது என்னோட விருப்பம் தான். அதை வந்து இப்போ நான் போய் வாங்கிறதுக்கு இந்த லேபிளிங் அதாவது விவரம் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் சுலபமாக நான் தெரிவு செய்து வாங்கிக்கிற முடியும் இல்லையா. அதுக்காக இது வந்து மண்டேட்ரி அதாவது கட்டாயமாக்கியிருக்காங்க அரசாங்கத்தினால். என்னென்ன தகவல்கள்லாம் இந்த விவரக்குறிப்பில் லேபிளில் வந்து இருக்கணும் அப்படின்னு பார்க்குறப்ப, இந்திய அரசு வந்து உணவு பாதுகாப்பு மற்றும் தரப்படுத்துதல் அதில் வந்து சிப்பமிடுதல் மற்றும் விவரக்குறிப்பு 2011 வந்து ஒரு சட்ட வரைவு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த சட்ட வரைவின்படி நான் சொல்ல போகிற விஷயங்கள்லாம் அந்த லேபிளில் கட்டாயமாக அச்சடிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதில் முதலாவது நம்ம பார்க்குறப்ப வந்து உணவின் பெயர். சில உணவுகளுக்கெல்லாம் சில வர்த்தக பெயர் வச்சுருப்பாங்க இல்லையா. இப்போ சத்து மாவை நான் ஒரு உதாரணமாக சொல்கிறேன். சத்து மாவுன்னா சத்து மாவுன்னு நேராக வைக்க மாட்டாங்க, அதுக்குன்னு தனியாக ஒரு குறிப்பிட்ட பெயர். நான் உதாரணத்துக்கு ஒரே ஒரு சொல்கிறேன், ஹார்லிக்ஸுங்கிறது ஒரு சத்து மாவு, அதாவது ஊட்டம் உடலுக்கு ஊட்டம் கொடுக்கக்கூடிய பொருட்கள்லாம் கலந்து செய்யப்பட்ட ஒரு உணவு. அந்த வர்த்தக பெயரில் இந்த சத்து மாவு வித்துட்ருக்காங்க இல்லையா. ஸோ அந்த உணவின் பெயர் இது வந்து வர்த்தக பெயராகவோ அல்லது பாக்கெட்டில் அடைக்கப்பட்டிருக்கும் பொருளை பற்றின குறிப்பாகவோ இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாவதாக தேவையான பொருட்களின் பட்டியல் அதாவது இன்க்ரீடியன்ட் சொல்கிறாங்கல்ல. இப்போ அந்த உணவுப் பொருள் தயார் செய்கிறதுக்கு நிறைய மூலப்பொருட்கள்லாம் பயன்படுத்தியிருப்பாங்க, அது வந்து எந்தெந்த மூலப்பொருட்கள் எந்தெந்த அளவில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து இறங்கு வரிசையில் குறிப்பிடணும். அதுக்கப்புறம் மூணாவது பார்க்குறப்ப ஊட்டச்சத்து பற்றிய தகவல்கள் இருக்கணும். அதில் ஊட்டச்சத்துகள்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து இப்போ நம்ம அந்த உணவு சாப்பிட்டோம்னா எவ்வளோ ஆற்றல் வந்து நம்மளுக்கு கொடுக்குது, அதில் வந்து எவ்வளோ புரதச்சத்து இருக்குது, எவ்வளோ கார்போஹைட்ரேட் இருக்குது, அந்த மாதிரின தகவல்கள் ஊட்டச்சத்து பற்றிய தகவல்கள் வந்து அதில் இருக்கணும். அதுக்கப்புறம் நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா சைவ உணவு அசைவ உணவு பற்றின அறிவிப்பு. இது என்னென்னா நிறைய உணவுப் பொருட்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பன்னு பிரெட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முட்டை சேர்ப்பாங்க அதில், அதாவது சுவையையும் சாப்பிட்றப்ப ஒரு மிருதுத்தன்மை இருக்கிறதுக்கும் முட்டை சேர்ப்பாங்க. சில உணவுகள் பார்த்தீங்கன்னா அசைவ உணவுகள்லாம் இருக்கு இல்லையா, இப்போ வந்து கோழிக்கறி அப்புறம் வந்து ஆட்டுக்கறி இந்த மாதிரி கறி உணவுகள்லாம் வந்து முழுவதும் அசைவ உணவு வச்சே அந்த இதுதான். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம வந்து கலந்து அந்த உணவை செஞ்சோம் அப்படின்னா அதை வந்து கட்டாயமாக நம்ம வந்து தெரிவிக்கணும், அது வந்து அசைவ உணவா சைவ உணவா அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து சைவ உணவு ஒண்டி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க, அசைவ உணவு சாப்பிட்றவங்க பெரும்பாலும் சைவ உணவு சாப்பிட்றவங்களா இருப்பாங்க. ஆனால் சைவ உணவு சாப்பிட்றவங்க அசைவ உணவு சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து தெரிவிக்கணும் இந்த இதில் வந்து கலக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு உறுதிப்படுத்திக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து இந்த தகவல் இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உணவு சேர்ப்பிகள், உணவு சேர்ப்பிகள் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்கன்னா ஃபுட் அடிட்டிவ்ஸ்னு சொல்கிறாங்க. இது என்னன்னு சொல்கிறேன்னா இப்போ சில உணவுப் பொருட்களில் வந்து நிறம் கூட்டுறதுக்கு கொஞ்சம் அதிகமாக சிவப்பு கலர் இருந்ததுன்னு வச்சிங்களேன் நம்ம அதை பார்க்கணே கவர்ச்சியாக இருக்கும் சாப்பிடும் போல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு காலிஃப்ளவர் இருக்குதுன்னு வச்சிங்களேன், காலிஃப்ளவர் நம்ம பக்கடை போட்டு நம்ம சாப்பிட்றோம், காலிஃப்ளவர் இயற்கையிலே வந்து சிவப்பு நிறம் கிடையாது, அதில் வந்து இந்த சிகப்பு நிறம் வரத்துக்கான சில சேர்ப்பிகள்லாம் சேர்க்குறாங்கல்ல முகத்தூள் இந்த மாதிரி விஷயங்களை சேர்த்ததுக்கப்புறம் அது சிகப்பு நிறமாக மாறுது. அப்போ வந்து நம்ம நுகர்வோர் வந்து அதை பார்த்தோன்னே வாங்கி சாப்பிடணுங்கிற ஒரு ஆசை ஏற்படுது இல்லையா. இந்த மாதிரி சேர்ப்பிகள்லாம் நிறைய சேர்க்குறாங்க. இது வந்து நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், நிறைய உணவுப் பொருட்களில் வந்து நிறைய சேர்ப்பிகள்லாம் சேர்க்குறாங்க, அது என்ன சேர்க்குறாங்க அப்படி சொல்லிட்டு அந்த தகவல் இருக்கணும். இது ஏன் சொல்கிறேன்னு வச்சிங்களேன், சிலது பார்த்தீங்கன்னா நிறைய செயற்கை முறையில் அதாவது ரெண்டு விதமாக சொல்லுவாங்க, ஒன்று வந்து நிறத்தை வந்து கூட்டுறதுக்கு ஒன்று செய்கிறாங்க, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க, உணவுப் பொருளை வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாமல் வைக்கிறதுக்கு சில கெமிக்கல்ஸ் ரசாயனங்கள் ஆட் பண்ணுறதும் சரி இயற்கையில் கிடைக்கக்கூடிய பொருட்களையும் வந்து அதில் சேர்ப்பாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ மஞ்சள் அதுக்கப்புறம் உப்பு அப்புறம் சர்க்கரை, இதெல்லாம் வந்து உணவுப் பொருள் கெட்டு போகாமல் நீண்ட நாள் வைக்கிறதுக்கு சேர்க்கப்படக்கூடிய சேர்ப்பிகள். இது வந்து ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நிறைய கிளாசிஃபிகேஷன் சொல்லிடுறாங்க. ஒன்று வந்து இந்த சேர்ப்பிகள் சேர்க்கிறப்ப என்ன நம்ம மெயினாக பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்களேன், உடலுக்கு வந்து தீங்கு விளைவிக்கக்கூடாதாக இருக்கணும். அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு ரசாயன பொருட்கள் வந்து அந்த செயற்பியில் கலந்துருக்குங்கிறத பொறுத்து கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 அந்த மாதிரி வகைகள் பிரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பெர்மிட்டடு ப்ரிசர்வேட்டிவ்ஸ், நான் பெர்மிட்டட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னு சொல்லிட்டு இந்த வகைகள்லாம் வந்து ஆல்ரெடி வரைமுறைப்படுத்தி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம உணவுப் பொருள் சாப்பிட்ற பொருள் இருக்கு இல்லையா, சாப்பிடக்கூடிய எந்த ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலும் அனுமதிக்கப்பட்ட அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸுங்கிறது உணவுப் பொருள் கெட்டுப்போகாமல் நீண்ட நாளுக்கு இருக்கிறதுக்காக அதில் சேர்க்கப்படும் ஒரு பொருள், அதுதான் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்ன்றாங்க. உதாரணத்துக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்ம கருவாடெல்லாம் நம்ம வாங்குகிறோம்ல, கருவாடு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இதில் வந்து உப்பு கலந்து வச்சுருப்பாங்க. மீனில் வந்து உப்பு கலந்து அதை வந்து காய வைத்து பதப்படுத்துறதுக்கு பேர் கருவாடுன்னு சொல்கிறோம். அந்த உப்பு எதுக்கு அப்படின்னா, மீன்கிறது ஒரு உயிருள்ள பொருள் தான், அது இறந்ததுக்கப்புறம் ரொம்ப நாள் நீண்ட நாட்களுக்கு வந்து அது கெட்டுப்போகும் தன்மை, அதாவது நுண்கிருமிகள் அதிகமாக பல்கி பெருகக்கூடாது. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற அந்த சத்து பொருட்கள்லாம் வந்து வேதிவினைக்கு உட்படாமல் மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சுப் பொருட்கள்லாம் உருவாகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து உப்பை வந்து ஒரு பதப்படுத்தி வைக்கிறதுக்கு ஒரு இதாக நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா. அந்த இது வந்து பர்மிட்டட் ஒண்டி தான், அதாவது அரசாங்கத்தால் இது சேர்க்கலாம், உணவுப் பொருளை சேர்த்தா நம்மளுக்கு எந்த வித தீங்கும் விளைவிக்காது அப்படின்னு சொல்லி அனுமதிக்கப்பட்ட சேர்ப்பிகள் ஒண்டி தான் நம்ம சேர்க்கணும். ஸோ அது என்ன சேர்க்கிறோங்கிறது, என்ன சேர்க்கிறோம், எந்த அளவில் சேர்க்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இந்த லேபிளிங் விவரக்குறிப்பில் கட்டாயமாக நம்ம தெரிவிச்சிருக்கணும், அச்சிடப்பட்டிருக்க வேண்டும். அதுக்கப்புறம் உற்பத்தியாளர்களின் பெயர் மற்றும் முழு முகவரி, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், சில உற்பத்தி தொழிற்சாலைகள் இருக்குது. இப்போ டெல்லியில் வந்து அந்த நிறுவனம் வந்து உற்பத்தி செய்து வித்துட்டுருக்கு, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். அவங்களோட அந்த நிறுவனத்தோட கிளை அலுவலகங்கள் இந்தியா ஃபுல்லும் அவங்களோட கிளை அலுவலகங்கள் வைத்து விநியோகம் செஞ்சிட்ருக்காங்க, உணவுப் பொருள் விநியோகம் செஞ்சிட்ருக்காங்கன்னு வச்சிங்களேன், அந்த தகவல்கள் வந்து நம்மளுக்கு தெளிவாக நுகர்வோர் ஆகிய நம்மளுக்கு வந்து தெளிவாக அதில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கணும். அப்படின்னா தான் சப்போஸ் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா, நம்ம வாங்குறப்ப வந்து உள்ளுக்குள்ளார வந்து பொருள் கெட்டு போயிடுச்சு அப்படின்றப்ப நம்மளுக்கு வந்து முறையீடு செய்கிறதுக்கு அவங்கள்ட்ட தகவல் தெரிவிக்கிறது, இது வந்து நம்மளுக்கு முக்கியமாக தேவை. அதனால் உற்பத்தியாளர்களின் பெயர் மற்றும் முழுமுகர் வந்து அதில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கணும். ஒரு வேளை வந்து உற்பத்தி சாலைகள் வந்து பல கிளைகளை வச்சுருந்தாங்கன்னா அதை பற்றின விவரங்களும் விவரக்குறிப்பில் அந்த லேபிளில் வந்து குறிப்பிட வேணும். அதுக்கப்புறம் உணவுப் பொருள் ஒரு தனிநபர் அல்லது நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டு வேறொரு அங்கீகரிக்கப்பட்ட உற்பத்தியாளர்களின் வணிக பெயரில் விற்பனை செய்யுமாயின் அவ்விவரங்களையும் வந்து தெளிவாக நம்ம கொடுக்கணும். விற்பனை வணிகம் அப்படின்னு நம்ம பேசுகிறப்ப அதிலேயே நிறைய வகைகள்லாம் நம்ம சொல்கிறோம். சிலவங்க வந்து உற்பத்தி பொருள் ஒன்றி உற்பத்தி செய்வாங்க, ஒரு நிறுவனம் இவங்க உற்பத்தி செய்த அந்த பொருளை வந்து இவங்க பேரில் வந்து வித்துட்ருப்பாங்க இல்லையா. இந்த மாதிரி ஏதாச்சும் கூட்டு முயற்சியில் செய்யப்பட்ட ஒரு வணிகமாக இருந்தாலும் எல்லா தகவலும் தெளிவாக அதில் குறிப்பிட்டுருணும். அதுக்கப்புறம் பொருளோட நிகர அளவு, நிகர அளவுனா இப்போ நாம் வாங்க போகிற பொருள் வந்து 1/2 கிலோவா, 1 கிலோவா, 1/4 கிலோவா அப்படின்ற அந்த குவான்டிட்டி இருக்கு இல்லையா, அதையும் வந்து நம்ம கொடுக்கணும். சமீப காலங்களில் என்ன சொல்கிறாங்கன்னா, லாட் நம்பர் இல்லைன்னா பேட்ச் நம்பர். இப்போ வந்து இன்றைக்கி தொழிற்சாலைகள் நம்ம எடுத்துட்டோம்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு தினசரி உற்பத்தி நடந்துகிட்டே இருக்கும், பொருட்கள் வந்து டெய்லி வந்துகிட்டே இருக்கும் இல்லையா. அப்போ ஒவ்வொரு நாளும் எத்தனை கிலோ எத்தனை டன் உற்பத்தி பொருட்கள் வந்து உற்பத்தியாகி வெளியே வருது அப்படிங்கிற அந்த பேட்சுக்கு ஒரு நம்பர் ஸ்பெசிஃபிக்காக, அதாவது தனிப்பட்ட ஒரு நம்பரை வந்து கொடுக்கணும் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இது ஏன் சொல்கிறாங்கன்னு வச்சிங்களேன், ஒரு வேளை வந்து அந்த உணவுப் பொருளில் கலப்பணம் கடந்துருக்கிறதோ ஏதாச்சும் ஒரு சின்ன தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு பொருள் கலந்துருந்தது தெரிய வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து சுலபமாக அடையாளம் கொள்ள முடியும், எந்த பேட்சில் எந்த நாட்களில் தயாரிக்கப்பட்ட அந்த பேட்ச் உணவு வந்து இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சுலபமாக நம்ம தெரிந்து கொள்வதற்கு ஒரு வழி கோலுங்கிறதுனால இந்த லாட் பேட்ச் நம்பர் வந்து கட்டாயமாக விவரக்குறிப்பில், அதாவது லேபிளே பிரிண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உற்பத்தி செய்த அப்புறம் சிப்பமிடப்படுதல் என்னென்னா பேக்கேஜிங். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மேனுஃபேக்சரிங் டேட், எந்த தேதியில் உற்பத்தி செய்யப்பட்டது அப்படி சொல்லிட்டு அந்த டேட் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி டேட், அந்த உணவுப் பொருள் வந்து எத்தனை நாள் வரைக்கும் நம்ம வைத்து பயன்படுத்த முடியும். ஒரு வாழ்நாள்னு சொல்கிறோம்ல, வாழ்நாள்னு சொல்கிறதுனா இப்போ நம்ம வந்து தக்காளிலாம் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்களேன், தக்காளி கடையிலேருந்து வாங்கிட்டு வரோம், 1 கிலோ வாங்கிட்டு வரோம்னு வச்சிங்களேன், 2 தக்காளி தான் இன்றைக்கி நம்மளுக்கு பயன்படுத்த முடியுது. அதுக்கப்புறம் மற்றது 1 கிலோவில் 2 தக்காளினா கம்மி தானே, மற்ற இன்னும் இருக்கிற தக்காளியை நம்ம பயன்படுத்த முடியல அப்படி நம்ம வெளியில் வச்சிட்டோம்னு வச்சிங்களேன், இன்னைக்கு நாளைக்கு நாளன்னைக்கு அப்படி பார்க்குறப்ப சீக்கிரமாக அழுகி போயிடும். அப்போ ஒரு தக்காளிக்கு வாழ்நாள்ங்கிறது ஒரு 4 நாள் 3 நாள் அந்த குறுகிய கால இடைவெளி தானே. இப்போ உணவு பொருட்கள் எல்லா பொருட்களுக்கும் அதே தான். சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எண்ணெயெல்லாம் சேர்த்து செய்வாங்க, இந்த சிப்ஸு, சில பலகாரங்கள், சில கார வகைகள், இந்த உணவுப் பொருட்களுக்கெல்லாம் வந்து எண்ணெய் சேர்த்து செய்கிறதுனால அதோடய வாழ்நாள் ரொம்ப அதிக நாள் நம்ம வந்து வைத்து பயன்படுத்த முடியாது. சில உணவுப் பொருட்கள்லாம் 6 மாதம் வரையும் நம்ம பயன்படுத்த முடியும். அந்த மாதிரி விவரங்கள் வந்து விவரக்குறிப்பில் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், சேமிப்பு முறை. இப்போ சில உணவுப் பொருட்களை வந்து பால் உதாரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பால் வாங்கிட்டு வரோம்ல கடையில், வந்து பாக்கெட் பால் வாங்கிட்டு வரோம். நார்மலாக பாலை வாங்கிட்டு வந்து வெளியில் வச்சிட்டோம்னு வச்சிங்களேன், 2-3 நேரத்தில் கெட்டு போயிடும். அதை வந்து என்ன பண்ணணும்னா, குளிரூட்டப்பட்ட நிலையில் நம்ம வச்சுருந்தால் தான் ரொம்ப நேரம் கூட கழித்து பயன்படுத்த முடியும். என்ன சொல்ல வரேன்னா, உணவுப் பொருளை வந்து எந்த நிலையில் சேமித்து வைக்கணும் அப்படிங்கிற விவரமும் நம்ம வந்து சொல்லணும் விவரக்குறிப்பில். அதுக்கப்புறம் ஹெல்த் காசியஸ், சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இதில் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸு வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சிலவங்களுக்கு கோதுமையில் வந்து குளூட்டன் சொல்லிட்டு ஒரு பொருள் இருக்கு இல்லையா, அது வந்து சிலவங்களுக்கு அலர்ஜியாக இருக்கும். சிலவங்க வெங்காயமே சாப்பிட மாட்டாங்க, வெங்காயம் சாப்பிட்டாலே அலர்ஜியாக இருக்கும். இந்த மாதிரி அலர்ஜிட்டிக் மெட்டீரியல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து அந்த பொருள் கலந்துருக்கு தெரியாமல் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இது விவரமாக நம்ம அந்த உணவுப் பொருளே அச்சடித்து சொல்லிட்டோம் அப்படின்னு வச்சிங்களேன், வாங்க போகிறவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கிறது, ஒரு தகவல் சொல்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம கொடுத்துடணும் லேபிள்லேயே. அதுக்கப்புறம் இப்போ வந்து உணவுப் பொருட்கள்லாம் வந்து இறக்குமதியெல்லாம் செய்கிறாங்க. இப்போ வெளிநாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை வந்து நாம் இந்தியாவில் வந்து இறக்குமதி செய்து இங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லா நுகர்வோர்களுக்கு விநியோகம் செய்கிறது, அந்த மாதிரி இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களாக இருந்தால் அதையும் தெளிவாக நம்ம விவரக்குறிப்பில் சொல்லிடணும். அதுக்கப்புறம் பயன்படுத்துவதற்கான வழிமுறைகள். இப்போ இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன், பால் பவுடர் விற்கிறாங்கள்ல, பால் பவுடரை வந்து அப்படியே கூட சாப்பிட்லாம், பட்டு மெயினாக பாலுங்கிறது தண்ணி தானே, பவுடரை விற்கிறத வந்து நம்ம தண்ணியில் கலந்தால் தான் அது பாலம் மாறும். பால் பவுடரை பாலாக நம்ம வந்து காய்ச்சி நம்ம குடிக்கணும் அப்படின்னா தண்ணியில் கலக்கணும். இது வந்து ஒரு வழிமுறை. இப்போ வந்து நூடுல்ஸ் பாக்கெட் விற்கிறாங்க, நூடுல்ஸை வந்து வாங்கிட்டு வரோம். அதை வந்து நூடுல்ஸை செய்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள், உணவாக செய்கிறதுக்கான வழிமுறைகள் ஏதாச்சும் இருந்ததுன்னா கூட அந்த தகவல்களையும் நம்ம வந்து லேபிளில் கொடுத்துடணும். இது வந்து இந்த லேபிள் அச்சடிக்கிறதுலையே வந்து நிறைய எந்தெந்த அளவில் இருக்கணும், அதாவது எழுத்துருன்னு சொல்கிறோம்ல ஃபாண்ட்டு, கண்ணுக்கே தெரியாமல் ஒரு வாசகம் இருந்தது அப்படின்னா எப்படி வந்து படித்து தெரிஞ்சிக்க முடியும், எழுத்துக்கள்லாம் ரொம்ப சின்னதாக இருந்தால் அதை நம்ம படித்து தெரிஞ்சிக்க முடியாதுல்ல. விவரக்குறிப்பிடுதலோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, நுகர்வோருக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிறது தான். அது எந்தெந்த விதத்தில் வந்து பண்ண முடியுங்கிறத மெயினாக வந்து இந்த எழுத்துரு தான், ஃபாண்ட்டு தான், ஃபாண்ட்டு வந்து லிஜிபிளாக இருக்கணும், படிக்கிற அளவுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் குழப்பம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடாது, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சிலவங்க பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நேராக ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு பதிலாக சுற்றி வளைச்சி சொல்லுவாங்கள்ல, புரியாது நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்கங்கிறதே புரியாது, அதை வந்து தவிர்க்கணும். அதுக்கப்புறம் இந்த லேபிள் இருக்கு இல்லையா, விவர குறிப்பிடுதலில் எந்தெந்த மொழியில் இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இன்றைக்கி இந்தியாவை பொறுத்த வரைக்குமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாநில மொழிகள் இருக்குது. இதில் வந்து ஹிந்தி, ஆங்கிலம், ஹிந்திங்கிறது நம்மளோட தேசிய மொழி, ஆங்கிலம்ங்கிறது எல்லா இடத்துலையும் அலுவலக மொழிகளாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்க முடியும், இந்த ரெண்டுலேயும் இருக்கணும். அதுக்கப்புறம் பிராந்திய மொழிகள், இது இப்போ தமிழ்நாடுன்னு வச்சிங்களேன் நம்ம தமிழ் பேசுகிறோம் இல்லையா, இந்த மாதிரி மொழிகள்லையும் அந்த விவரங்கள் கண்டிப்பாக இருக்கணும். மொழி வந்து ரொம்ப முக்கியம், அதையும் வந்து கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். இது வரைக்கும் லேபிளில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கணும்னு நம்ம பார்த்தோம், இப்போ வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கக்கூடாதுன்னு நம்ம பார்க்கலாம். என்ன இருக்கக்கூடாதுன்னா, உணவு சட்ட விதிகள், உணவுக்குன்னு சட்டம் இருக்கு இல்லையா, அதில் சொல்லப்பட்ட விதிகள்லாம் எதையும் வந்து விவரக்குறிப்பில் சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த உணவு வந்து மருத்துவரால் பரிந்துரைக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த வாசகங்கள்லாம் எதுவும் குறிப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் குடிதண்ணீர் பாட்டில்லாம் இருக்குல்ல, நம்ம வந்து இப்போ மினரல் வாட்டர்ஸ்லாம் நம்ம வாங்கி குடிச்சிட்ருக்கோம் இல்லையா, அது வந்து மருத்துவ குணம் கொண்டது. அப்புறம் வந்து குறிப்பிட்ட ஊர் இடத்தை குறிக்கும் வாசகங்கள் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது அதில். அப்புறம் அதை பற்றினா ஏதாச்சும் படங்கள் கூட இருக்கக்கூடாது, சுத்தமாக இருக்கக்கூடாது அப்படி வந்து சொல்கிறாங்க. சில குறியீடுகள்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்க, பேக்கேஜிங் மெட்டீரியல், சிப்பமிடும் பொருட்கள் மீது அச்சடிக்கப்பட்டிருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான குறியீடுகள்லாம் வந்து ஒரு 4-5 இருக்குது, நான் அதை என்னென்னு சொல்கிறேன். இது ஏன்னா பார்த்தோன்னே நம்மளுக்கு வந்து சுலபமாக அடையாளப்படுத்தி கொள்கிறதுக்கு உதவும். பச்சை வண்ணத்தில் வந்து பொட்டு வச்ச மாதிரி, ஒரு கட்டம் போட்டு அதுக்குள்ளார ஒரு பொட்டு வைத்த மாதிரி பச்சை நிறத்தில் இருந்தது அப்படின்னா அந்த உணவு, உள்ளுக்குள்ளார இருக்கப்பட்ட அந்த உணவு சைவ உணவு வகையை சேர்ந்ததுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு கட்டத்துக்குள்ளார ப்ரௌன் கலரில் காப்பி நிறத்தில் வந்து பொட்டு வைத்த மாதிரி ஒரு சின்ன கட்டத்துக்குள்ளார ஒரு பொட்டு வைத்த மாதிரி ஒரு சின்னம் இருந்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொட்டலத்துக்குள்ளே இருக்கிற உணவு வந்து அசைவ வகையை சேர்ந்த உணவுன்னு அர்த்தம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பதப்படுத்தப்பட்ட பல வகை உணவுகள், அதாவது ஜூஸ்லாம் நம்ம குடிக்கிறோம்ல, இப்போ வந்து குளிர்பானங்கள்லாம் நம்ம குடிக்கிறப்ப அவங்க வந்து ஃபுட் ப்ராடக்ட் ஆர்டர்னு சொல்லிட்டு சின்ன குறியீடு வந்து இது பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அக்மாக் முத்திரை எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அது எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா விவசாய பொருட்களை வந்து கலப்படம் இல்லாதது அப்படின்றத அறிவுறுத்திருக்க அக்மாக் முத்திரை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் இன்றைய காலகட்டத்தில் தற்கால நிலவரப்படி வந்து சில உணவுப் பொருட்கள்லாம் வந்து கதிர்வீச்சுக்கு உட்படுத்தி அதை பதப்படுத்துகிறாங்க. அது வந்து ருத்ரான்னு சொல்லிட்டு ஒரு முத்திரை இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு, விளக்குக்குள்ளார ஒரு சின்ன பொட்டு மாதிரி இருக்கும், ருத்ரான்னு சொல்லுவாங்க. ருத்ரா முத்திரை வந்து இருந்தது அப்படின்னா அது வந்து அந்த உணவுப் பொருள் கதிர்வீச்சுக்கு உட்படுத்தி பதப்படுத்தியிருக்காங்கன்னு நம்மளுக்கு வந்து அர்த்தம். அது உணவு பாதுகாப்பை வந்து கருத்தில் கொண்டு நுகர்வோருக்கு சுகாதாரமான உணவை வந்து கொடுக்கணும் அப்படி சொல்லி அரசாங்கங்கள்லாம் இந்த விவரம் குறிப்பிடும் விதிமுறைகளை வந்து வரைமுறைப்படுத்தியிருக்காங்க. உயிர் வாழ்கிறதுக்கு வந்து உணவு ரொம்ப முக்கியம் இல்லையா, அதனால் உணவு தேர்ந்தெடுக்கிறதுல வந்து நம்ம மிகுந்த அக்கறை காட்டணும். அப்படி காட்டணும் அப்படின்னு வச்சிங்களேன் நிறைய பிரச்சனைகள்லேருந்து நம்ம வந்து வரதை தவிர்த்துக்க முடியும். அதனால் நீங்கள் அடுத்த தடவை ஏதாச்சும் ஒரு உணவுப் பொருள் வாங்க போகிறப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் தெரிந்து கொள்வது மட்டும் இல்லாமல் இதை வந்து அடுத்தவர்களுக்கும் சொல்லுங்கள்.
நேயர்களே, இதுவரைக்கும் உணவுப் பொருட்களின் மேல் விவர குறிப்பிடுதல் என்ற தலைப்பில் விளக்கம் அளித்தவர் நமது பல்கலைக்கழக ஆராய்ச்சி மாணவர் த. அருள்செல்வம் அவர்கள்.
இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். crstnau107.4@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள், அல்லது 0422243105 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நேயர்களே, வணக்கம்.